ஓ ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நம்மத்தில எழுந்தருளை இறக்கிறவர், அவர் நம்மத்தில உலாவி வருகிறவர், அவர் நம்மத்தில உலாவி வருகிற தேவன். ஹாலலூயா 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 ஹாலலூயா. எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, எங்கள் எல்லாரும் பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நடத்துங்கப்பா. நசரினா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாலலூயா ஹாலலூயா. இயேசு நல்லவர், ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார், ஆமென். அவர் பெரிய தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலலூயா. எல்லாரும் எங்களுடைய கண்களை மூடி நம்முடைய சிரசை கொஞ்சம் தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்போமா. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ஆண்டவரே, நீர் இன்று வந்தால் நாம் உம்மோடு வர முடியுமா? ஆண்டவரே, நீர் இன்று வந்தால் உங்களோடு நான் சொல்ல முடியுமா? என் உள்ளத்தை ஆராய்ந்து பாருமையா. ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருமையா. சிந்தனையும் இருதயத்தையும் கவனிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கட்டாவே நீர் வருவீரே, ஆனால் என்னால் உம்மோடு வர முடியுமா? என்னால் உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியுமா? என்னால் உங்களோடு பேச முடியுமா? ஆண்டவரே, என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனையை ஆராய்ந்து பாரும். ஆண்டவரே, என்னை இப்படி சமூகத்தை நான் ஒப்படைக்கிறேன் ஐயா. உங்களோடு என்னால் வாசம் பண்ண முடியுமா? உங்களோடு என்னால் உறவாட முடியுமா? என்னை ஆராய்ந்து பாரும் ஐயா. என் சிந்தனை, என் இருதயம், என் நோக்கம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. இன்று உம்முடைய வருகை இருக்குமே, ஆனால் இந்த வினாடியிலே கர்த்தாவே ஆண்டவரே, நான் உம்மோடு வந்துவிட முடியுமா? ஆண்டவரே, இந்த நாள் அந்த பெரிய நாளாக இருந்தால் நான் உம்மோடு வந்து விட முடியுமா? இந்த சபை உம்மோடு வந்து விட முடியுமா? இங்கே இருக்கிறவர்கள் உம்மோடு வந்து விட முடியுமா? என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும் ஐயா. உம்முடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டு போக கூடாதப்பா. உம்முடைய வருகையிலே எங்களுடைய ஓட்டங்கள் வீணாய் போய்விடக் கூடாது ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே எங்களுடைய முடிவு கண்ணீரோடு முடிந்து விடக் கூடாது ஐயா. ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார்ப்பீராக. நீ இருக்கிறவர்களை ஆராய்ந்து பார்ப்பீராக. ஆண்டவரே, நீர் வருகிற அந்த நாள் இந்த நாளாய் இருந்தால் நாம் எல்லாரும் உங்களோடு வந்துவிட, அந்த கிருபியை பெற்றவர்களால் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பாதத்தை நாம் வேண்டுகிறோம் ஐயா. எங்களுடைய பலமும் எம்முடைய ஞானமும் எம்முடைய பேச்சு பலனும் அந்த நாளிலே உமக்கு முன்பாக ஒன்றுமில்லையே. எங்களுடைய ஓட்டங்கள் கண்ணீரோடு முடிந்து விடாதபடி என் தகப்பனே, நீர் வருகிற அந்த நாளிலே நாம் எல்லோரும் உங்களோடு வர கிருபை செய்வீராக. உடைய கிருபைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளும், உடைய கிருபையில எங்களை தாங்கிக் கொள்ளும் ஐயா. கட்டாவே உமதே கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். நல்லாண்டவரே, இந்த நல்ல உடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரினா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு ஒரு கரத்தை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் ஊர்லா போய்கொண்டே இருக்கிறார்கள், ஒருவதும் திரும்பி வருகிற மாதிரி இல்லை இல்லையா. எல்லாரும் போய்கொண்டே இருக்கிறாங்க, ஒருத்தனும் வர்ற மாதிரி இல்லை இல்லையா. இந்த ஊர்லா நாட்கள் சீக்கிரமாய் முடிந்து போவதாக இல்லையா, எல்லாரும் திரும்பி வந்துடும். பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். என்னிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஒரு சில கேள்விகளை கேட்டு இந்த நாளிலே கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்து, ஆண்டவரே, நீர் அந்த 33 வருஷம் ஊழியத்தில் அல்லாவிட்டால் 33 வருஷத்தில் 3.5 வருஷம் ஊழியத்தில் நீர் என்ன ஆண்டவரை செய்தீர், நீர் என்னத்தை செய்துவிட்டு போனீர் என்று சொன்னால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தேன். நான் பிதா என்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றினேன். நான் உனக்காயும் எனக்காயும் சிலுவையிலே அடிக்கப்பட்டேன். ரத்தத்தை சிந்தினேவா, ரத்தத்தை சிந்தி உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நரகத்துக்கு பாத்திரவானாய் இருந்த உன்னை நான் பரலோகத்துக்கு பாத்திரவனாய் மாற்றிவிட்டேன். உனக்காய் நான் துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். இவைகளை எல்லாம் நான் பிதாவின் சித்தத்திற்காய் நிறைவேற்றினேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னையும் உன்னையும் பார்த்து சொல்லுவார். அநேகர் காரி துப்பினார்கள், அநேகர் என்னை அடித்தார்கள், வேண்டா விதத்தில் பேசினார்கள், ஆனாலும் பிதாவின் சித்தம் எனக்கு மேன்மையாக இருந்தது, அவருடைய சித்தம் எனக்கு முக்கியமாக இருந்தது, அதனால் நான் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தேன். ஆகையினாலே உன் கேள்விக்கு பதில் என்னவெனில், நான் சிலுவையை சுமந்து கொண்டேன், பிதாவின் சித்தத்தின்படி சிலுவையில் அடிக்கப்பட்டேன், மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழுந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னையும் உன்னையும் பார்த்து சொல்லுவார். அதே கேள்வியை போய் நான் பிசாசினத்திலே கேட்டால், பிசாசே நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி நான் கேட்டால், பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான், நான் குடும்பங்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிறேன், நான் அநியாயம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், அநேகரை பாவத்தில் வீழ்த்திக் கொண்டு இருக்கிறேன், அநேக வாலிபர்களை நான் தேவராட்சியத்திலிருந்து பிரித்துக் கொண்டு இருக்கிறேன், அநேகரை தேவராட்சியம் போக விடாமல் நரகத்தின் வழியில் திருப்பிக் கொண்டு இருக்கிறேன், அநேகர் குடித்து வெறித்து தங்கள் வாழ்க்கை குட்டி சேர ஆக்குவதற்கு நான் காரணமாக இருக்கிறேன் என்று சொல்லி பிசாசு என்ன சொல்லுவான், அவன் செய்கிறவைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பான், அநேக யுத்தங்களை நான் ஏற்படுத்துகிறேன், அநேக ஜாதிகள் அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், மறித்துக் கொண்டு இருக்கிறார்கள், இதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், அநேக பொய்களை நான் சொல்லுகிறேன், அநேக திண்டாட்டங்களை பூமியிலே நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லி பிசாசு என்ன செய்வான், அவன் செய்கிற காரியங்களை சொல்லிக் கொண்டே இருப்பான் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி, இந்த நாளிலே தேவன் உனக்கு முன்பாக வைப்பாரேயானால் என்ன தெரியுமா, நீ இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். இயேசு தான் செய்ததை நமக்கு சொல்லிவிட்டார், பிசாசு தான் சொல்லி செய்து கொண்டு இருக்கிறதை நமக்கு சொல்லுகிறான், நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறதை குறித்து நான் பேசவில்லை, நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். வேதத்திலே சில தேவ மனுஷர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நான் பாட்டு கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். இந்த நாளினுடைய மிகப்பெரிய கேள்வி என்னவெனில், நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். ஆராதனை செய்கிறோம், பாடுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறதா, இதுதான் தேவன் விரும்புகிறதா, இது இவ்வளவும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையா, ஞாயிறு தோறும் ஆராதனைக்கு வந்து செல்லுகிறோம், இதுதான் தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கையா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிங்க.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்ன செய்ததாம், பெருகினது என்று கர்த்தர் கண்டார். ஆண்டவர் ஜனங்களை உருவாக்கினார், இந்த பூமியை உருவாக்கினார், ஜனங்களை உருவாக்கினார், ஆனால் தேவன் இன்றைக்கு காணுவது என்ன தெரியுமா, அக்கிரமம் பெருகிவிட்டது. கடைசி காலத்தை குறித்து நான் பேசலாம் சொல்ல விரும்பினேன், ஆனால் வேதம் இங்கே என்ன சொல்லுகிறது, அக்கிரமம் பெருகினது என்று சொல்லி கர்த்தர் கண்டுகொண்டாரா, தேவன் கண்டுகொண்டார், ஆண்டவர் கண்டுகொண்டார். தொடர்ந்து வாசிங்க.
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக,
திருப்பி வாசிங்க, ஐந்தாவது வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம்,
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கண்டு.
அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள், அவருடைய இருதயமும் தோற்றமும் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம், தேவன் எங்களை அவ்வளவு தூரத்திற்கு பார்க்கிறாரா, எங்க இருதயத்தின் நோக்கங்கள், சிந்தனையின் நோக்கங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிற அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். சரி, இருதயத்தோட விடுவோமே, அவர் சிந்தனை நம் யோசனைகளை எல்லாம் தேவன் ஆராய்ந்து பார்க்கிறாராம். வேதம் சொல்லுகிறது தீய நோக்கம் பாவமே, தீய நோக்கம் என்ன செய்கிறது, அது பாவமாக மாறுகிறது. சில சிந்தனைகள், சில நோக்கங்கள், சில இருதயத்தில் புறக்கிற சில காரியங்கள் வெளிப்படையாக பெரிய காரியங்களை நடத்தி விடுகிறது. நோவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, தீய நோக்கம், இந்த ஜனங்கள் எல்லாம் தீய நோக்கம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார்களே, அவர் சிந்தனையை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நினைச்சு இருதயத்தை தான் கவனித்துட்டு இருக்கிறார் இல்லைங்க, அவர் சிந்தனையை கவனிக்கிற தேவன். நாம் யோசிக்கிற விதத்தை குறித்து கவனிக்கிறோம், அவைகளை நியாயம் பண்ணுகிற தேவன் அவர். இன்னைக்கு நாம் செய்கிறவைகளை மற்றவர்கள் கண்டால் அதற்கு நியாயப்படுத்துவார்கள், பேசுவார்கள், சரிப்பிளை சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் நம்முடைய சிந்தனையை யாரும் அறிந்து கொள்ள முடியாது, எவரும் கண்டுகொள்ள முடியாது, யாரும் பார்க்க முடியாது. விஞ்ஞானம் எவ்வளவுக்கு வளர்ந்து ஓகோண்டு உலகத்தில உச்சியில இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய சிந்தனையை அறிய எவராலும் முடியாது. அது என் ஆண்டவரால் மாத்திரமே ஆகும் ஐயா. ஹல்லேலூயா. இருதயத்தில் ஹார்ட் அடிக்கிற டைமிங்கை நாம் கம்ப்யூட்டர்ல பார்த்து விடலாம், ஆனால் நாம் சிந்திக்கிற விதத்தை குறித்து எவரும் பார்க்க முடியாது. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அதை அவர் நோக்கி கொண்டு இருக்கிறார். ஆகையினாலே லோத்து விடத்திலே வந்து ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா, இந்த ஜனங்களுடைய இருதயம் கெட்டு போயிட்டவா. அந்த ஐந்தாம் வசனத்தை திருப்பி வாசிங்க.
மனுஷனுடைய அக்கிரமம்,
மனுஷருடைய அக்கிரமம்
பூமியிலே பெருகினது என்றும்,
பூமியிலே பெருகி
அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம்,
இருதயத்தின் தோற்றம் எல்லாம்
நித்தமும் பொல்லாததே என்றும்,
நித்தமும் பொல்லாததே
கர்த்தர் கண்டு.
கர்த்தர் யார் கண்டது தெரியுமா, யார் கண்டாரு, இருதயத்தின் நோக்கம் எல்லாம் பொல்லாதது என்று சொல்லி என் தேவன் கண்டா, என் ஆண்டவர் கண்டா, என் தகப்பன் கண்டாரையா. நாம் யாரோ நீங்க யாரோ யாரோ பார்த்துக் கொள்ளுகிறார்கள் சொல்லி நினைத்து விடாதீர்கள். உன்னதமான தேவன், சர்வஸ்தையும் சிருஷ்டித்தவர், அவர் என்னுடைய சிந்தனை என்னுடைய இருதயத்தை குறித்து கவனம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை யாரும் மறந்து விடாதிருங்கள். அடுத்த வாசிங்கள்.
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது.
திருப்பி வாசிங்கதை.
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது.
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார், அவர் கவலைப்படுகிறார். இந்த ஜனங்களை நான் உருவாக்கினேன் என்னை துதிக்க, என்னை ஆராதிக்க, என் ராஜ்யமாய் செல்ல இந்த ஜனங்களை நான் உருவாக்கினேன். ஆனால் இன்றைக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு ஜனங்கள் மாறியது என்ன? நான் இந்த செய்தி ஆரம்பிக்க கேட்ட ஆண்டவரே, என் நிமித்தம் நீர் அப்படி இருக்கிறேன், என்னை உருவாக்கினது நிமித்தம் நீர் மனஸ்தாபப்படுகிறீரா, என்னை நீ சிருஷ்டித்தது நிமித்தம் நீ கவலைப்படுகிறீரா என்று சொல்லி நான் கேட்டேன். ரெண்டு மூன்று தடவை கேட்டேன், பதில் ஒன்றும் வரல. பாருங்க, செய்தி வருகிற வேகத்திற்கு பதில் கிடைக்கல, சடக்கு சடக்குன்னு செய்தி வருகிறது, ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கல. தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது. பல இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் விசனப்பட்டார், வேணா இந்த ஜனம், இந்த ஜனம் எனக்கு வேணா என்று ஆண்டவரே புலம்பினார். ஆனால் இங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க எல்லாம் என்னை விட்டு தூரம் ஆயிட்டாங்கப்பா. இருதயத்திலும் சரி சிந்தனையிலும் சரி அப்படி சிந்தனைகள் எல்லாம் கெட்டதாக மாறுகிறது, அவர்கள் சிந்தனைகள் எல்லாம் மோசமாக மாறுகிறது, அவர்கள் சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு வேண்டாத்தனவையாக போகிறது. மனுஷர்களே, சில சிந்தனைகளையும் சில இருதயங்களையும் வெறுக்கிற காலத்திலே தேவன் நம்முடைய சிந்தனையும் இருதயத்தையும் ஆராய்ந்து பார்த்ததை வெறுப்பது தப்பில்லையே. தம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், பாருங்க, கவலைப்படுகிறார், வேணா ஏன் இதை நான் செய்தேன். நான் கேட்டேன், ஆண்டவரே என் நிமித்தம் நீர் எப்படி இருக்கிறீர், என் நிமித்தம் நீர் எப்படி இருக்கிறீர் அப்பா, நான் உமக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கிறனா, நீர் என்னை அங்கீகரிக்கிற அளவுக்கு என் வாழ்வு இருக்கிறதா, நீர் என்னை விரும்பத்தக்க அளவுக்கு என்னுடைய வாழ்வு இருக்கிறதா என்று சொல்லி நான் கேட்டேன். பதில் இன்னும் கிடைக்கல. பாரு, ஒரு பிள்ளை தன் தகப்பனை துக்கப்படுத்தினால் அந்த தகப்பனாலே ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அங்கீகரிக்க முடியாது, அவர்கள் அங்கலாய்ப்பார்கள். தாய் தகப்பன் தங்கள் பிள்ளைகள் தங்களை துக்கப்படுத்துகிற அந்த நேரத்திலே அவர்கள் வெளியே காட்டாவிட்டாலும் அவருடைய இருதயம் உடைந்து விடும், அவருடைய இருதயம் பிழிந்து விடும், கவலையினால் மூழ்கி விடுவார்கள். ஆனால் வெளியே அவர்கள் காட்ட மாட்டார்கள். ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக்கிற அந்த தேவன் ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள், இவர்கள் நிமித்தம் அக்கிரமம் பூமியிலே பெருகினபடினால் நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தாராம், மனஸ்தாபப்படுகிறார் ஐயா. கவலைப்படுகிறார். என் நிமித்தம் நீர் கவலையா இருக்க கூடாது. அதான் நான் வந்த உடனே நான் ஒரு ஜபத்துக்குள்ளே கடந்து சென்றேன். பாருங்க, ஏன் தெரியுமா? ஆண்டவர் எங்கள் நிமித்தம் கவலைப்படக்கூடாது, எங்கள் நிமித்தம் அவர் கண்ணீர் விடக்கூடாது, எங்கள் நிமித்தம் அவர் மனஸ்தாபப்படக்கூடாது, எங்கள் நிமித்தம் அவர் வேண்டாத்தனவையாக நினைத்து விடக்கூடாது. உன்னையும் என்னையும் தேவன் சிருஷ்டித்தது அவருக்கு அது பெருமையா இருக்க வேண்டும் ஐயா. அடுத்த வசனத்தை வாசிங்கள்.
அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நீக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது.
அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபம். நான் நினைக்கிறேன், மோசே ஒரு இடத்துல வந்து என்ன செய்யமாத்தினா, ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன், அழிக்க போகிறேன். மோசே என்ன தெரியுமா, அழிக்கிறேன், அழியும், முதல்ல என்னை அழியும். ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை முதல்ல கிடைக்கப்படும். ஒரு தேவ மனுஷன் எப்பொழுதும் தன் ஜனத்துக்காக நின்று கொண்டு இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீங்க. மோசே ஆரம்ப ஊழியத்தில் சொன்னான், நான் வரமாட்டேன், இந்த ஜனங்களோடு நான் போக மாட்டேன், நீர் வந்தீர வரலையோ நான் வரமாட்டேன். இருதயம் மாறுகிறது. அந்த மனுஷன் என்று சொல்லுகிறான் என்ன தெரியுமா, இந்த ஜனங்களை நீர் அழிப்பீரே, ஆனால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும். ஆண்டவர இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு நான் எதிர்பார்த்தது வேற, ஆனா அவர்கள் வாழுகிறது வேற, அவர்கள் நடந்து கொள்ளுகிறது வேற. எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறதப்பா. ரெண்டு பேருக்கு நடுவிலே மனஸ்தாபமாய் இருந்தால் பேசிக்கொள்ள மாட்டார்கள். ரெண்டு பேருக்கு நடுவிலே மனஸ்தாபம் உருவாக்கி விட்டால் அது கோபமாக மாறுகிறது. ரெண்டு பேருக்கு இடையிலே மனஸ்தாபம் உருவாகி விட்டால் அது கண்ணீரிலே முடிகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் உருவாக்கினதன் நிமித்தம் நான் மனஸ்தாபம் அடைகிறேன். இதுவரைக்கும் நான் ஓடுகிறோம், 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 கிறிஸ்தவர்களாக ஓடுகிறோம், ஓடுகிறோம். ஆண்டவரை பார்த்து நாம் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே நான் உம்மை துக்கம் படுத்தும் வண்ணமாய் நான் நடந்திருக்கிறேன் அப்பா, நான் உம்மை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு நான் நடந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன் அப்பா. இது எல்லாம் நமக்கு வேண்டாத கேள்விகளாக மாறுகிறது. மாறுகிற காலங்கள் இவைகள். ஆண்டவர் புலம்புகிறார், வேணா இந்த ஜனம், ஏன் ஆண்டவரே இவர்கள் என்னை துக்கப்படுத்துகிறார்கள், இவர்கள் என்னை கண்ணீர் விட வைக்கிறார்கள், இவர்கள் என்னை கவலைக்குள்ளே நடத்துகிறார்கள், என்னை அவர்கள் மனஸ்தாபப்படுத்துகிறார்கள், இவர்கள் எனக்கு வேணாப்பா. நாம் நமக்கு தெரிந்தவர்களையே சஞ்சலப்படுத்துகிற காலம் இது, நமக்கு தெரிந்தவர்களையே வேதனைப்படுத்துகிற காலம் இது. ஆனால் நாம் தேவனை வேதனைப்படுத்தாத படிக்கு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியமானது என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் உன் தகப்பன் என்பதை மறந்து விடாதே. உன் சிந்தனை, உன் நோக்கம், உன் இருதயம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை அவர் அனுதினமும் கண்டுகொண்டே இருக்கிறார். அவர் அனுதினமும் கண்டுகொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம் மீது நோக்கமாகவே இருக்கிறார். அவைகளை யாரும் மறந்து விடாதீங்களப்பா. நான் நம்புகிறேன், சில வேளைகளில் நாம் தேவனை மறந்து விடுகிறோம். சில வேளைகளில் தேவனை நாம் மறந்து விடுகிறோம். அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால் தான் நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஆகையினாலே அவர் இரவும் பகலும், இரவும் பகலும் உன்னோடு இருந்து உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த நாளில் மறந்து விடாதீர்கள். ஆகையினால் இந்த நாளில் நான் கேட்கிற கேள்வி என்னவெனில், நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம்? தொடர்ந்து வாசிங்கள்.
நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் ஆயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
இந்த ரெண்டு வார்த்தைகளும் இன்பமானவைகள், இந்த ரெண்டு வசனங்களும் இன்பமானவைகள். ஒன்று, நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நாம் இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம், யோ நாம் எல்லாம் கிருபையின் காலத்துல தானே வாழ்றோம், எங்களுக்கு எல்லாம் கிருபை இருக்கிறது சொல்லி தைரியமாய் சொல்லிவிடலாம். அது பொதுவான ஒரு கிருபை அங்க, அது கிறிஸ்து வரும் வரைக்கும் அவர்களை நியாயம் செய்யாதபடிக்கு இருக்கிற ஒரு கிருபை. அது வரைக்கும் நாம் நடந்து செல்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட கிருபை. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே தேவனிடத்தில இருந்து எனக்கும் உனக்கும் கிருபை இருக்கிறதா? எனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவன் தனிப்பட்ட விதத்தில கிருபை இருக்கிறதா? கிருபை கிடைத்திருக்கிறதா? அவர் இறங்கி இருக்கிறாரா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபை உண்டானது. ஒன்பதாவது வாசிங்க, நோவாவின்
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
நோவா தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷனப்பா. இன்னைக்கு நாம் யாராவது சொல்ல முடியுமா, நான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணுவதை குறித்து நான் பேசவில்லை, வேதம் வாசிக்கிறதை குறித்து நான் பேசவில்லை, கிறிஸ்தவர்களை போல நடக்கிறதை குறித்து நான் பேசவில்லை. தேவனோடு சஞ்சரிப்பது என்பது நல்ல நண்பர்கள் மத்தியிலே, அல்லாவிட்டால் இரு நல்ல நண்பர்கள் இருந்து சம்பாஷித்து பேசி மகிழ்ந்து சிரித்து கடந்து செல்வதே சம்பாஷணையாகும். அதுல நல்ல சாப்பாடு, அதுவே சம்பாஷணையாகும். தேவனோடு நாம் சஞ்சரிக்கிறது போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது, வெளியிலே நாம் அப்படி காட்டிக்கொள்ள கூடாது. நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா இல்லையா? நோவா நம்மை போல ஒரு மனுஷன், தேவனோடு நடந்து சென்று பூமி ஊர் உலகம் எல்லாம் பாவத்தில் மூழ்குகிற வேளையிலையும் அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான் என்று எழுதப்படவில்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு உலகம் இருக்கிறதை விட ஒரு படி கூட என்று சொல்லலாம். அந்த காலத்திலே உலகம் இன்னைக்கு நல்லா இல்லை. உலகம் வேதத்திலே அன்னைக்கு இருந்த வண்ணமாகவே இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. இனி வருகிற காலங்களிலே அது மோசமாக மாவதற்கு இடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அங்கே அந்த மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி எழுதப்படவில்லை, நல்ல மனுஷனாக வாழ்ந்தான் என்று சொல்லி எழுதப்படவில்லை, தேவனோடு சஞ்சரித்தான். நான் நம்புறேன், பின்னுக்கு பார்த்த பொழுது வாசித்த பொழுது அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய மருமகன், மருமகன் எல்லாரும் என்ன செய்தாங்க, அவன் சொன்னதின்படி செய்து அந்த பேழைக்குள்ளே கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிற பொழுது அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் கத்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்து விட முடியாது. ஏன்னா அநியாயம் பண்ணின ஒருத்தன் குடும்பத்தில் இருந்தாலும் கொண்டு போய் அவர் உள்ளுக்கு வைக்க போறது கிடையாது, கொண்டு போய் வைக்க போறது கிடையாது. ஆனால் அவர்களுக்கும் அந்த பேழையிலே இடம் கிடைத்ததே. ஆகையினாலே நோவா தன் குடும்பத்தை சரியான விதத்தில் கத்தருக்குள்ளே நடத்தி இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே நோவா கர்த்தரோடு என்ன செய்தான், சஞ்சரித்தரு வாழ்வு. இன்னைக்கு நீண்ட ஜெபங்கள் பண்ணுகிறோம், நல்லது, நீண்ட விதத்தில் வேதங்கள் வாசிக்கிறோம், நல்லது. நான் எதையும் தப்புன்னு சொல்ல போறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவனோடு சஞ்சரிக்காம இருப்பதன் காரணம் என்ன? சஞ்சரிப்பது என்பது நல்ல உறவு, மேலான ஒரு உறவு, உறவாடி கொள்வது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனக்கு தெரியாது நீங்கள் எல்லாரும் நல்ல நண்பத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நல்ல நண்பர்கள் வாழ்வுக்கு அவசியம், ஆனால் நல்ல நண்பர்களே அவசியம். நண்பர்களாக இருக்கிறவர்கள் அவசியம் அல்ல, நல்ல நண்பர்கள் வாழ்வுக்கு அவசியம், முக்கியம், தேவையானவைகள். நல்ல நண்பன் எப்பொழுதும் முகத்தை முறித்து கதைப்பான், அடுத்த நிமிஷம் அவன் நேசிப்பான். இதுதான் நண்பத்துவம். இன்னைக்கு இந்த புண்டஸ் கன்சலர் இங்கே நாட்டை 16 வருஷம் ஆண்ட கோல் கடந்த மாசம் இறந்து விட்டார். அந்த மனுஷன் கடைசியாக எலெக்ஷன்ல நின்ற பொழுது அந்த மனுஷன் தோத்து போய் விட்டார். என்ன காரணம் சொல்லி ஆராய்ந்தவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அவரை சுத்தி இருந்தவர்கள் அவருக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதை செய்தியாக கொடுத்தார்கள். வணங்குறதா, தாசனுக்கு இப்படி கதைத்தால் பிடிக்கும் சொன்னால் அதை போய் சொல்லுவார்கள், தாசனுக்கு இதை சொன்னால் அது நல்லது அதை போய் சொல்லுவார்கள். சரியான நண்பத்துவம் எப்பொழுதும் உண்மையை பேசும், அதே வேளையிலே அடுத்த நிமிஷம் அது நேசிக்கிறதாக உண்டாக இருக்கும். உண்மையை பேசிவிட்டு பேசாமல் போனால் அதுக்கு பேர் நண்பத்துவம் கிடையாது, நண்பத்துவம் கிடையாது. எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், நல்லா சண்டை பிடிப்பேன், டெலிபோன் நல்லா சண்டை பிடிப்பேன், அவனும் பிடிப்பான் நானும் பிடிப்பேன். டெலிபோனை அடித்து வைப்போம், நான் எடுக்கவே மாட்டேன் திருப்பி டெலிபோன், ஆனா அவன் எடுப்பான், திரும்பி எடுப்பான். எடுத்து எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, ஒன்றுமே நடக்காதது மாதிரி பேசுவான். என்னடா என்ன செய்கிற, அட நேற்று தான் சண்டை முடிச்சிட்டு வச்சுனே, இல்ல என்னது என்ன செய்யற, இருக்கிறியா, ஓகேயா, எல்லாம் சரியா, ஓகேயா, அப்படி. இது நண்பத்துவமாக வழங்குறதா? ஆகையினாலே தேவனோடு நாம் சஞ்சரிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டே பெஞ்சனுக்கு போக போகிறோம், ரட்சிக்கப்பட்டே நாங்கள் பெஞ்சன் எடுக்க போகிறோம், ஆனா தேவனோடு சஞ்சரிப்பதுன்னு சொன்னா எதுக்கும் தெரியாது. எனக்கும் தான் உங்களுக்கும் தான் எல்லாம் பெஞ்சனுக்கு ரெடி ஆகிறோம், ஆனால் சஞ்சரிப்பதல்ல. தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து கொண்டே இருப்பான். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் தேவனுக்கு முன்பாக நடுங்கிக் கொண்டே இருப்பான். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தேவன் எதை செய்தாலும் அதை செய்து கொண்டே இருப்பானே ஒழிய அதை விட்டுவிட மாட்டான். அதைத்தான் நான் பார்க்க போகிறேன். நீங்க நீங்க பாத்தீங்க, தொடர்ந்து வாசிங்க. சஞ்சரிக்கிற அடுத்தது வந்து 14வது வசனம்.
நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழியை உண்டாக்கு.
உனக்கு ஒரு பேழியை உண்டு பண்ணு. ஆண்டவர் சொன்னார், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழியை உண்டு பண்ணையா. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு பேழியை உண்டு பண்ணுகிறோம். நமக்கும் நம் குடும்பத்திற்கும் பேழியே இல்லாமல் இருப்பது கவலைக்குரிய காரியம். ஆண்டவர் நோவாவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா, உனக்கு ஒரு பேழியை உண்டு பண்ணுப்பா. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அங்கும் இங்கும் அப்படியும் இப்படியும் இருக்க மற்றவர்களுக்கு பேழை தேடி ஓடாதிருங்கள். நோவா, உனக்கு ஒரு பேழியை உண்டு பண்ணு. உன் பிள்ளைகளுக்கு ஒரு பேழியை உண்டு பண்ணு. வாசிங்க தொடர்ந்து.
நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பிழை நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும்.
இதுல தேவன் சொல்லுகிறார், நீ பேழியை உண்டு பண்ணு. வேற யாரும் கிடையாது. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இதுவரைக்கும் தேவன் உனக்கும் எனக்கும் சொன்னது எல்லாவற்றையும் செய்துட்டமா? இல்லாவிட்டா இதுவரைக்கும் தேவன் உனக்கும் எனக்கும் ஒன்றுமே சொல்ல இல்லையா? சொல்ல இல்லையா என்று சொல்லி சொன்னால் பிரச்சனை அங்க இல்ல, பிரச்சனை உன் பக்கம்தான் இருக்குது. ஒன்று சொல்ல இருந்தா அதை நாம் செய்து முடித்துட்டோமா என்பது நம்முடைய கேள்வி. வழங்குறதா? ஆகவே தேவன் நோவாவை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? நோவா, உனக்குண்டு ஒரு பேழையை உண்டு பண்ணப்பா. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஒரு பேழையை உண்டு பண்ணி. அதோட சேர்த்து மிருகங்கள் அதை இதெல்லாம் எல்லாம் ரெட்ட ரெட்டியா கொண்டு போட்டிருப்பாரு. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மிருகங்களுக்கு அந்த பேழைக்குள்ள இடம் கொடுத்தார். தான் சிருஷ்டித்த ஜனங்களுக்கு தேவன் அந்த இடத்துல இடம் கொடுக்கல. தேவன் மிருகங்களுக்கு இடம் கொடுத்தாரப்பா அந்த பேழையில. ஏன் தெரியுமா? நோவா தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன், தேவனோடு பேசி உறவாடின ஒரு மனுஷன். ஏனோக்கு, அது அடுத்த பிரச்சனை இல்லையா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து உறவாடின ஒரு மனுஷன். ஆதாம் ஏவாளை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்ப வாழ்க்கை அவங்க அப்படித்தான் இருந்தது. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அவங்களோடு சேர்ந்து உலாவி வந்தாராம். யாரு? ஆண்டவர். தேவன் ஜனத்தோடு மனிதனோடு உலாவி வந்த காலம் அது. இன்னைக்கு மனுஷர்கள் மனுஷர்களோடு உலாவ முடியாத ஒரு காலம். அன்னைக்கு தேவன் உலாவி வந்தா. ஏதே தோட்டத்துல ரெண்டு பேரும் வாங்கப்பா, வாங்க வாங்க என்னோட வாங்க, உலாவி வாங்க. என்ன பேசினாங்க? என்ன கதைச்சாங்க? என்ன பேசினாங்க? ஒண்ணுமே தெரியல. ஆனா அவர்கள் உலாவி வந்தார்கள். பாருங்க, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு உலாவி வந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? தேவனோடு உலாவி வரு, அது இன்பமானது, அது ரம்யமானது, அது சமாதானம் நிறைந்தது, அது சந்தோஷம் நிறைந்தது, அதற்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி நாம் விவரிக்க முடியாதது. தேவனோடு உலாவி வந்தீங்களா? சொல்லுங்களேன், உங்களோட உலாவி வந்தீங்களா? சில வேலைகள், சில ஜப நேரங்கள், சில வேத வாசிப்பு நேரங்களில் நான் பார்த்தோம்னா அடுத்த ஒரு கட்டத்துல இருப்போம். நல்லாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், இருதயம் பொங்கிக் கொண்டு இருக்கும். எவர் வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, நான் மகிழ்ந்திருக்கிறேன், தேவனோடு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். எது வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பூரித்து போய்விடுகிற சில அனுபவங்கள், சில நேரங்கள் நமக்கு இருக்கிறதா? இருக்கிறதா? இங்க பாத்தீங்கன்னா, நோவா சஞ்சரித்தான், ஏனோக்கு சஞ்சரித்தான், ஆதாம் தேவனோடு உலாவி வந்தான். பாருங்க, நாம இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளவோ கதைக்கிறோம், எவ்வளவோ சொல்லுகிறோம், நல்லது கெட்டது தீமை சரி பிழை என்று எல்லாம் உலாவுகிறோம். ஆனால் நாம் தேவனோடு உலாவி வருகிற ஒரு அனுபவம், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? நமக்குள்ள இருக்கிறதா? நமக்குள்ள இருக்கிறதா? அநேக சொப்பனங்கள் காண்கிறார்கள், தரிசனங்கள் காண்கிறார்கள், நல்லது. ஆனா இதுவரைக்கும் நான் கண்ட தரிசனமும் சொப்பனும் ஏற்றதாகவே இல்லை. பாருங்க, பலர் காணுகிறார்கள், திடீர் திடீர்னு காணுகிறார்கள், திடீர் திடீர்னு சொப்பனம், திடீர்னு தரிசனம் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா நான் காண்ற தரிசனம் எனக்கே பயமா இருக்குது, நான் காண்ற சொப்பனம் எனக்கே பயமா இருக்குது. அதனால சொப்பனங்கள் தரிசனங்கள் பிழைந்து நான் சொல்லல. நல்லவைகள் இருக்கிறது, ஏற்றவைகள் இருக்கிறது. காலத்துக்கு நேற்று இடத்துல தேவன் சில காரியங்களை அனுப்புவார், நான் இல்லைன்னு சொல்லல. சில வேளைகள்ல பிரச்சனை என்ன தெரியுமா? மனுஷனுடைய வாழ்வுக்கும் சொப்பனத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற பொழுது நம்மை போன்ற மனுஷர்கள் அவைகளை கேள்விக்குறியாக பார்ப்பதற்கு இடம் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் வேதத்தில் எதுவும் சொல்லவில்லை, காண்றது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு பேசாமிருன்னு சொல்லவில்லை. ஆராய வேண்டியது, கவனிக்க வேண்டியது, எச்சரிக்கை வேண்டியது என்று பலது இருக்கிறது. விளங்குறதா? ஆகையினாலே, ஆகையின அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நீ
நீ குப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசி.
ஐயா உனக்கு உண்டாக்கு, யாருக்கு? உனக்கு முதல்ல பேழையை உண்டாக்கு. நாம இன்றைக்கு யாருக்கு உண்டாக்குகிறோம், எவருக்கு உண்டாக்குகிறோம், என்னத்தை உண்டாக்குகிறோம்? நாம், நம்ம குடும்பம், நான், நம்ம வீடு. யோசுவா நானும் என் வீட்டாரும் என்றார். கர்த்தரை சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? போறேன்டா போப்பா, போ என்னவாவது சேவிச்சுட்டு வா. ஆனால் நானும் என் வீட்டாரும் என்ன செய்வோம்? கர்த்தரை சேவிப்போம். ஆண்டவர், நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. நமக்கு ஒரு பேழை வேணுங்க. மழை பெய்கிற காலம் வந்து கொண்டு இருக்கிறது, கடைசி காலம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது, கடைசி நேரங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரிந்ததோ தெரியலையோ, எனக்கு தெரியாது, உங்களுக்கு எவ்வளவுக்குள்ளாம் புரிந்து. இன்னைக்கு உலக ரீதியிலே, பொலிட்டிக் ரீதியிலே எல்லாம் பிஞ்சு போய் கிடக்கிறது. இன்னைக்கு வெளியில பொலிட்டிக் ரீதியில நீங்க பாத்தீங்கன்னா, நாடுக்கு நாடு ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. என்ன நடக்கும்? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கடைசி நாள்ல ஒருவர் வந்து எல்லாவற்றையும் ஒரு கூடைக்குள்ளே நிறுத்த வேண்டும். பாருங்க, எல்லா நாடுகளும் ஒரு கூடைக்குள்ளே இருக்கிற ஒரு காலம் வரும். அதற்கு நாடுகள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? பிஞ்சு போய் இருக்கிறது எல்லா நாடுகள். எல்லா நாடுகளும் அப்படியும் எப்படியும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே நீ உனக்கு என்ன செய்ய? ஒரு பேழையை உண்டு பண்ணு. உனக்கு ஒரு பேழை அவசியமானது. 18வது வசனத்தை வாசிங்கள்.
ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள்.
ஐயா, இத்தனை வருஷம் நாம் ஓடுகிறோம், இத்தனை வருஷம் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இத்தனை வருஷம் கடந்து வந்து விட்டோம். இன்றைக்கு நான் வைக்கிற அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், நீயும் உன் குமாரரும் உன் பிள்ளைகளும் உன் பேர பிள்ளைகளும் உன் மருமக்களும் ஆக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கிறதா? நோவா தேவ மனுஷனாக பாவத்தின் அக்கிரமத்தின் மத்தியிலே வாழ்ந்தாலும் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. கடைசியில சொன்ன, நீயும் உன் குடும்பம் அதற்குள்ள என்ன செய்யுங்க? போங்க. இத்தனைக்கும் இந்த காலகட்டத்தில் மழை கிடையாது. பாருங்க, மழைக்காய் வேண்டி ஜனங்கள் காத்திருக்கிற நேரம். ஒரு தேவ மனுஷன் என்பது எங்க தெரியும் தெரியுமா? மழை பெய்கிற காலத்திலே மழைக்கு ஜபம் பண்ணுகிற பொழுதல்ல. ஒரு தேவனுடைய மனுஷனை எப்படி தெரியும் தெரியுமா? இப்படிப்பட்ட காலத்திலே தேவன் சொல்லுகிறார், மழையே இல்லாத இந்த காலத்திலே நீ பேழையை செய்யப்பா, நீ பேழையை செய். அதுதான் தேவ மனுஷன் என்பதை காண்பிக்கிற. ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். தேவன் யார் என்பதை நன்கு அறிந்து கொண்டான். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை அறிந்து கொண்ட அந்த மனுஷன் ஊரலோகத்தின் மத்தியில இருந்து என்ன செய்கிறான்? பேழை செய்கிறான். கேட்கிறவர்களுக்கு என்ன பதில் தெரியுமா? மழை வந்து பூமி அழிய போகுது, அதனால நான் பேழை செய்கிறேன். என்னை மாதிரி மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் சொல்லி இருந்தா, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற பொழுது நான் பேழையை கட்டி இருக்கவே மாட்டேன். பாருங்க, மழையே பெய்யல, எப்படிப்பா பேழை கட்டுற? என்ன விசரா உனக்கு? இல்லப்பா, தேவன் எனக்கு சொன்னார். சொன்னது யார் என்பது முக்கியமானது? சொல்லப்பட்ட விஷயத்தை விட, வல்லமையை விட, வல்லமையை கொடுக்கிற தேவன் நமக்கு முக்கியமானவர். நோவா சொன்னா, நான் பேழையை கட்டுகிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கட்டுறான், ஏபா பேழையை கட்டுகிறாய். இந்த பூமியை தேவன் அழிக்க போகிறார். ஏன்? பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், தேவன் அழிக்க போகிறார். ஏன்? ஜனங்கள் அக்கிரமத்தில் போய்கண்டு இருக்கிறார்கள், தேவன் அழிக்க போகிறார். ஏன்? தயவு செய்து மனந்திரும்புங்கப்பா. தேவன் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்ததற்கு அடிப்படை காரணமே ஜனங்கள் தேவனை விட்டு விலகியது. அப்படி இருக்கிற பொழுது நோவா ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், என்ன தெரியுமா? ஐயா வாங்கப்பா, வாங்க, மனந்திரும்புங்கப்பா, ஏசு தெய்வத்தோடு பேசுங்க, மனந்திரும்புங்க, செய்கிற காரியத்திட்டு விலங்கி. இன்னைக்கும் அநேக காரியங்களை சொன்னா நமக்கு ஏறுகிறதே கிடையாது. இந்த காலகட்டத்திலையும் அநேக காரியத்தை சொன்னால் வீண்டாத்தனவையாக எடுத்துக்கொள்வது. இன்றைக்கும் அநேக காரியத்தை சொன்னால் வேணாண்டு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அன்னைக்கும் அதே காரியம் தான், அன்னைக்கும் அதே காரியம் தான். ஐயா ஐயா, தேவன் எனக்கு சொன்னார், தேவன் எனக்கு சொன்னார், தேவன் எனக்கு சொன்னார். மேலாக ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவன் இன்றைக்கு உனக்கு சொன்னதை இன்று வரைக்கும் நீ செய்து கொண்டு இருக்கிறாயா? தேவன் உனக்கு சொன்னதை இன்று வரைக்கும் நீ செய்து கொண்டு இருக்கிறாயா? நோவாக்கு இருந்த அதே பிரச்சனை உனக்கு இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் நோவா பேழியை கட்டி முடித்தான். நோவா தன் குடும்பத்தோடு அந்த அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டான். நாமும் அந்த கடைசி அழிவில் இருந்து காப்பாற்றப்பட, அந்த மகா பெரிய நாளில் இருந்து காப்பாற்றப்பட, அந்த பேழைக்குள்ளே நுழைந்து கொள்வதற்கு அந்த பேழையை கட்டப்பா. அந்த பேழையை கட்டி சொன்னது யார்? சொன்னது யார்? ஆண்டவர் சொன்னார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. 22வது வசனத்தை வாசிங்க. 21-22 வாசிங்க.
உனக்கும் அவர்களுக்கும் ஆகாரமாய் சகலவித போஷண பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான்.
திருப்பி வாசிங்க.
நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான்.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நோவா அப்படியே செய்தான்.
நோவா அப்படியே செய்தான்.
தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்த.
தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அதை செய்தான். என்ன ஆச்சரியம் பாருங்க. என்ன ஆசையாக இருக்கிறது கேட்பதற்கு இல்லையா? ஜனங்கள் எல்லாரும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மழையே இல்லாத காலத்திலே தேவன் பேழையை கட்ட சொல்லி சொல்லுகிறார். ஆனால் நோவா என்ன தெரியுமா சொன்னா? நோவா அப்படியே செய்தான். எப்படி செய்தான்? அவன் அப்படியே செய்தான். இதுவரைக்கும் அப்படியே செய்த மனிதர்கள் நம் மத்தியில் இருக்கிறீர்களா? அப்படியே செய்த மனிதர்கள், அப்படியே செய்த மனிதர்கள், அப்படியே செய்த மனிதர்கள், எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அடுத்தது அது பின்பகுதி வாசிங்க. தேவன் தமக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்க, அதுதான் முக்கியம். முடித்தான். நாம் இந்த நல்ல ஓட்டத்தை ஓடுகிறோம். கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர் நிறைந்த அந்த ஓட்டத்தின் மேலாக தளபதியாக கிறிஸ்து இருக்கிற அந்த ஓட்டத்திலே நாம் எப்படி ஓடி முடிக்கிறோம், எப்படி ஓடி முடிக்கிறோம்? இந்த பாருங்க, பல தடவைகள் நான் கூட யோசிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? அவ வேணவே வேணாப்பா, வேணவே வேணா. இதெல்லாம் நமக்கு ஏற்றது கிடையாது, நமக்கு இது தகுந்தது கிடையாது, இது சரிப்படவே முடியாது இந்த காரியம் இல்லையா? நமக்கு இது சரிவராதப்பா, விட்டுருங்க. சில வேளைகள்ல மனத்தியால கணக்கு இருந்து யோசிச்சு மண்டை வெடிச்சு படுத்திருக்கிறேன். ஏ வேணா ஆண்டவர, இது ஒண்ணும் வேணவே வேணா எங்களுக்கு இல்லையா? நான் பின்னுக்கு வாரேன் இல்லையா? எலியா சொன்னா இல்லையா, என்னை விட நல்ல மனுஷர்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் கூட்டிட்டு வாரு ஆண்டவர, என்னை விட நல்ல மனுஷர்கள் இருக்கிறாங்க. நோவா என்ன தெரியுமா சொன்னா? தேவன் எப்படியெல்லாம் சொன்னாரோ அப்படியே செய்து முடித்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கிறேன், தேவன் இதுவரைக்கும் நமக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் நாம் அப்படியே செய்து முடிச்சோமா? அப்படியே செய்து முடித்தோமா? கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த காலத்துல? தேவன் சொல்லுகிறது பொழுது அதற்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் என்ன செய்கிறோம்? இது தேவன் சொல்லவில்லை, என்ன பிரச்சனை வந்து விட்டது, என்ன மாதிரி காரியத்தை செய்ய போகிறார்கள், வருத்தம் வந்து விட்டது, ஓஹோ இது சரி வராது, என்ன வருத்தம் வந்து விட்டது, அதனால இது தேவ சித்தம் கிடையாது, ஓடிக்கொண்டு போகிறோம், நாலு பேர் வேண்டா தனவாக காருமாறாய் பேசுறான், இது சரி வராது, இது தேவ சித்தம் இல்ல. அடுத்த பக்கத்துல போ, அங்கால போகிட்டு பார்த்தா குடும்பத்தில் இருக்கிறோம், போயா வேலைக்குன்றான், அப்ப இதுவும் சரி வராது. என்ன நினைக்கிறோம்? தேவ சித்தம் என்பது எல்லாம் அருமையாகவும் ஏற்றதாகவும் இன்பமாகவும் வரும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். தேவ சித்தம் சிலுவையின் மத்தியிலே நிறைவேறுகிறது என்பதை மறந்து விடாதிருங்க. தேவ சித்தம் என்பது சிலுவையின் மத்தியிலே நிறைவேறுகிறது ஒன்றே. ஆகையினாலே நோவா என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நீர் எதையெல்லாம் சொன்னீரோ அதை நான் அப்படியே செய்து முடிக்கிறேன். இது தேவ மனுஷன் பாருங்க, இதுதான் தேவ மனுஷன். நிபந்தனை அற்ற கீழ்ப்படுதலை தேவன் விரும்புகிறவர். நிபந்தனை அற்ற கீழ்ப்படுதல். பின்னுக்கு வரேன், டைம் போயிட்டு பாருங்க. கணக்காரியம் எடுத்து வச்சுனே எனக்கு பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப கணக்காரியம் இருக்கிறது. அநேக காரியத்துல என்ன செய்கிறோம் தெரியுமா? நாம் கீழ்படுகிறதே இல்ல. பாருங்க, உண்மையாகவே உங்க இருதயத்துல இருந்து நல்லா சொல்லுங்க, இன்னைக்கு மனது விட்டு சொல்லுங்க. நாம நமக்கு சொல்லப்படுகிற, நமக்கு போதிக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு எல்லாம் நாம கீழ்படுகிறோமா? கீழ்படுகிறோமா? இல்லவே இல்ல. பாருங்க, எனக்கு பிரசங்கம் வருகிற பொழுதெல்லாம் கண்ணை மூடிட்டு இருப்பேன், அப்படியே பின்னால போகட்டுக்கு இல்லையா, அப்படியே பக்கத்துல இருக்காங்களுக்கு போகட்டுக்கும் இல்லையா? ஏன் எனக்கு வருது, எனக்கு வருது பாருங்க, வசனம் எனக்கு வருகிறது. கேட்க விருப்பம் இல்ல, மனம் திரும்ப விருப்பம் இல்ல, அங்கீகரிக்க விருப்பம் இல்ல, ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல. வேண்டா தெளிவா நினைக்கிறோம், அங்காலங்கில போட்டு கண்ணை மூடிட்டு பேசாம இரு. நல்ல வார்த்தைகள் பேசிக்கிற பொழுது கண்ணை திறந்து தலையாட்டிட்டு நோவா, தேவன் எப்படி எல்லாம் சொன்னாரோ அப்படி எல்லாம் செய்து முடித்தார். அவன் தான் தேவ மனுஷன். பிரச்சனை இருந்தது, துன்பம் இருந்தது, வேதனை இருந்தது, கஷ்டம் இருந்தது, கவலை இருந்தது. அவனுக்கு பக்கத்துல இருந்தது எல்லாம் தண்ணிக்குள்ள மாண்டு போயிட்டு வழங்குறதா, எல்லாரும் போய்விட்டாங்க. ஆனா நான் அவனுக்கு குடும்பம் மாத்திரம்தான் உள்ளுக்கு இருக்கிறாங்க. தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவனை கூட்டிக் கொண்டு போய் அந்த ஆபத்து காலத்துல அவனை கூட்டிக் கொண்டு போய் கடத்தி சென்றார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஐயா, அந்த பெரிய ஒரு நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய ரகசியம் அதுடையது. அது குறித்து நமக்கு புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாம இருக்கிறோம். ஒரு நாள் வருகிறதப்பா, அந்த நாள்ல தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டி இருக்கிறோம். அந்த நாள் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியம் நமக்குள்ள இருக்கிறதா, பலம் இருக்கிறதாப்பா? சிம்பிளா பேசுறேன் பாருங்க. இந்த நாட்களிலே நமக்கு பேச பேச இனிமையாக இருக்கும், பேச பேச இனிமையாக இருக்கும், கதைக்கு கதைக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த நாளுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த நாள் வருகிற பொழுது யாரை கூப்பிட போகிறீர்கள்? ஆரோடு சேர்ந்து கதைக்க போகிறீர்கள்? தேவன் வருகிற அந்த நாள், அது மகா பெரிதான நாள, அது மகா பெரிதான நியாயத்தின் நாள் என்பதை மறந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள். ஹாலலூயா. ஆகையினாலே இந்த நாளின் கேள்வி என்னவெனில், நோவா தேவன் சொன்னதின்படி பேழையை கட்டி முடித்து அழிவில் இருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு நீயும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அதுதான் என்னுடைய கேள்வி. அவன் தேவனுக்காய் செய்ய வேண்டியதை செய்தான், தேவன் சொன்னபடி செய்தான், அதன்படி செய்து முடித்தான். நீயும் நானும் என்ன செய்கிறோம்? அல்லாவிட்டால் இதுவரைக்கும் தேவனுக்காய் என்னத்தை செய்து முடித்து விட்டோம் என்பதை இந்த இரவினிலே உன் முழங்காலை போட்டு தேவனுக்கு முன்பாக கேளப்பா. சும்மா ஏனோ தானோண்டி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போயிறாரு, ஆடிவிடாத. அதுக்கல்ல தேவன் அழைத்தது, அதுக்கல்ல தேவனுடைய மகாபெரிய நோக்கம். காரியங்களை கடந்து போவோம். ஆதியாகமம் 22 அதிகாரம், ஆதியாகமம் 22 அதிகாரம், சீக்கிரம் வாங்க. முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
அப்படியே 5வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படுகிறான் என்பதை தேவன் கண்டுகொள்வதற்கு போட்ட விஷயத்தை பாருங்க. இன்னைக்கு நமக்கு என்ன நடந்துட்டு, எத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நடந்துட்டு? தேவன் ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிறானா இல்லையா என்பதற்கு தேவன் கேட்டது என்ன தெரியுமா? உன் புத்திரனை கொடு, உன் ஏகசுதனை கொடு, உன் மகனை கொடு, பலி கொடு, கொண்டு வா என்று சொன்னார். அதனுடைய அடிப்படை காரியம் என்ன தெரியுமா? அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறானா இல்லையா? இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னபடி ஆபிரகாம் செய்து முடித்தான். ஆபிரகாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? தன் மகனை கொண்டு போய் பலியிடுவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். கொண்டு போய் மலையிலே கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு, எல்லாம் எடுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம். அவன் என்ன நினைத்தான் சொல்லி எனக்கு தெரியாது, அவன் என்ன யோசித்தான் சொல்லி தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவனை சோதிக்கும் வண்ணமாக. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை சோதனை வந்துவிட்டால் உடனே நினைப்பது என்ன தெரியுமா? பிசாசு சோதிக்கிறான், இல்லாவிட்டா பாவம் செய்துட்டான். இதைவிட மூன்றாவது தேவனும் சோதிப்பார் என்பதற்கு அங்கே இடமில்லை. இது கிறிஸ்தவம். இந்த நாள் கிறிஸ்தவம் அப்படி இருக்கிறது. ஒரு மனுஷனை தேவன் சோதித்தால் அது தேவன் சோதிக்க முடியாது. அவர் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி 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 சபைகள் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. ஆனால் இங்கே ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன், விசுவாசத்தின் தகப்பன், அவரை தேவன் எப்படி சோதித்தார் தெரியுமா? அவரை சோதித்து கர்த்தருக்கு பயப்படுகிறானா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு எழுத்தையும் தவிர்க்கவே மாட்டான். செய்து முடிப்பான், செய்து முடிப்பான், செய்து முடிப்பான், செய்து முடிப்பான், செய்து முடிப்பான். ஆபிரகாம் எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு புள்ளைய கூட்டிட்டு போனா, வேலைக்காரனை விட்டுட்டு புள்ளைய கூட்டிட்டு போனா, தனியை கூட்டி கொண்டு போனா, அழுதானோ கொந்தளித்தானோ என்ன செய்தானோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை நம்புகிற மனுஷன், தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், தேவன் சொல்லுகிற அந்த காரியத்தை என்ன நடந்தாலும் செய்து முடிப்பான். அதன் அடிப்படையிலே நாம் அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை கண்டுகொள்ள முடியும். நான் பல தடவை நினைத்திருக்கிறேன், என்ன தெரியுமா, ஆண்டவரே வேணாப்பா, இதெல்லாம் காணும், நமக்கு பேசாம இருப்போம், நாமளும் நம்ம வீடு நம்ம காரியமாக போயிருவோம், பல தடவை நினைத்திருக்கிறேன். ஆனால் தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன், தேவனில் அன்பு வைத்திருக்கிற ஒரு மனுஷன், தேவனையே தன் தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன், தேவன் சொன்ன காரியத்தில் இருந்து ஒன்றும் பிசகாதபடிக்கு அவன் அதை நிறைவேற்றுவான். அவனே தேவனுக்கு பயப்படுகிற பயம் மனுஷன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நமக்கு ஏற்ற விதத்திலே சரிப்படுத்துவது அல்ல தேவ மனுஷனும் தேவ வார்த்தைகளும். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கொண்டு விட்டான். அவன் கத்தி எடுத்து வாங்குறான், அப்பதான் ஆண்டவர் கத்துறாரு பாருங்க, நிறுத்தப்பா நிறுத்தப்பா நிறுத்தப்பா, இங்க பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு பதில் வர வேண்டிய நேரம் இருக்குது பாருங்க. அது சரியான தூரத்திலையும் இருக்கலாம், சரியான கிட்டத்திலையும் இருக்கலாம் பாருங்க. ஆபிரகாம் வீட்டு வாசல இருந்து வெளியே போன உடனே ஆண்டவர் நிப்பாட்டி இருக்கலாம், இல்ல தூரத்துல போய் மலை தெரிகிற பொழுதாவது நிப்பாட்டி இருக்கலாம், இல்ல சும்மா ஏதாவது செய்யல தானே, நம்மள மாதிரி ஆக்கெல்லாம் சும்மா செய்வோம் பாருங்க, சும்மா வந்து வா 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 எல்லாம் பாருங்க, எல்லாம் ஆண்டவருக்காண்டி நாம செய்ய போறோம், ஆண்டவருக்காண்டி வா 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 போயிட்டு அறவழியில் ஓடி வர்றதா நம்ம வேலை பாருங்க. ஒரு காய்ச்சல் வந்துட்டா சரி, ஒரு வருத்தம் வந்துட்டா சரி, ஒரு பிரச்சனை வந்துட்டா சரி, எல்லாத்தையும் ஏலாது 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 ஏலாது. ஆனா ஆபிரகாம் மலை வரைக்கும் போய் பிள்ளையை வைத்து கட்டி கத்தியை ஓங்குற பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், நிறுத்து, உன் பிள்ளை என்று சொல்லி நீ பாக்கலப்பா, நீ ஏக சுதன் என்று சொல்லி நீ பார்க்கல, உனக்கு விருப்பமானவன் என்று சொல்லி நீ பார்க்கல, உனக்கு முக்கியம் என்பதை நீ பார்க்கல. இன்னைக்கு நமக்கு ஒண்ணு முக்கியமா இருந்து விட்டால் அதோட சரி காரியம், நமக்கு தேவையானது என்று சொல்லிவிட்டு அதோட சரி காரியம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தா தெரியுமா, அவன் தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த பாருங்க, அவருடைய நேசத்துக்கும் உங்களுடைய நேசத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இன்னைக்கு என்னது என்று சொல்லி இரவு போய் ஜெபம் பண்ணுங்கப்பா. அந்த நேசத்துக்கு இடையில ஒன்றும் இல்லாத அளவுக்கு அவனுடைய நேசம் இருந்தது. இன்னைக்கு நேசங்களுக்குள்ளே அநேக நேசங்களுக்குள்ளே இடைக்குள்ள பெரிய கல்லு பெரிய மண்ணு எல்லாம் இருக்கு பாருங்க. ஆனால் அவன் தேவனை நேசித்த விதம் ஏதுகமுடையிலே இல்ல, தேவன் சொன்னார் அதை அவன் செய்தான். இன்னைக்கு நாம் தேவனை நேசிக்கிற பொழுது இதை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு செயல்பாடுகள், அதை விட்டு செய்து விட்டு அதையே அந்த வருஷம் முழுத்து சொல்லி 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 பாடுகிற பாட்டை விட அவர்கள் செய்ததை சொல்லி பாடுவது கூடு. எப்படி செய்தே அப்படி செய்தே, இப்படி செய்தே அப்படி செய்தே, இப்படி செய்தே அப்படி அப்படின்னு சொன்னா இயேசுவும் வந்து நின்று ஆனா சிலுவையில் அறியப்பட்டேன், நான் சிலுவையில் அறியப்பட்டேன், நான் சிலுவையில் அறியப்பட்டேன்னு பாட வேண்டியதுதான். தேவனை ஆபிரகாம் இடையில ஒன்றும் இல்லாத அளவுக்கு நேசித்தான். தன் பிள்ளையா, என் தேவனை நான் நேசிப்பதை விட மேலானது ஒன்றும் இல்லை. சொல்ல முடியுமா இன்றைக்கு நீங்க, இன்றைக்கு நீங்க சொல்ல முடியுமா, நான் தேவனை நேசிப்பதை விட மேலான ஒரு காரியம் எனக்கு இல்லை? சொல்ல மாட்டான். பிள்ளை கொண்டு நடந்துட்டா குதிச்சிடும், குடும்பத்தில் ஒன்று நடந்துட்டா வேணாம் ஓடிடுறோம். தேவனை எங்க நேசிப்பது, எப்படி நேசிப்பது? இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், அநேக தூர தேசங்களுக்கு போய் சாப்பாடு இல்லாம மறிச்சிருக்கிறார்கள் அநேகர். இன்னைக்கு நானும் நீயும் தேவனை நேசிக்கிறோம்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் செய்யறோம்ப்பா, என்னத்தையெல்லாம் பேசுறோம், என்னத்தையெல்லாம் செய்யறோம், நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த கேள்விக்கு இன்னைக்கு இரவு நீ பதில் கொடுக்கணும் தேவனுக்கு. இந்த செய்தியினுடைய தலையங்கம் இதுதான், உன் கேள்வி, நீ இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? தேவனுக்கு நீ பதில் கொடுத்தே ஆக வேண்டும். நோவா புயலியை கட்டி ஆபத்திலிருந்து விலகிவிட்டான். தேவன் சொன்ன ஒரு காரியத்திலும் அவன் பிசகவில்லை. ஆபிரகாம் தேவன் கேட்ட ஒரு காரியத்திலும் அவன் பிசகவில்லை. இதுவரைக்கும் தேவன் எங்கிடத்துல என்னெல்லாம் கேட்டார் பாருங்க, என்னெல்லாம் கேட்டார், என்னெல்லாம் கொடுத்திருக்கிறோம், என்னெல்லாம் சொல்லி இருக்கிறோம், என்னதான் பேசி இருக்கிறோம். அநேக தடவைகளில் தேவனை நாம் பேச முடியாது. பாருங்க, தேவனை பேச முடியாது. அதனால போதகரை பேசுவது, ஊழியக்காரங்களை பேசுவது, பக்கத்தில் இருக்கிறவர்களை பேசுவது, தேவனை நேர பேச முடியாது. பாருங்க, நான் வருகிற பொழுது யோசித்துக் கொண்டு வந்தேன் ஒரு காரியம், என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் செய்துவிட்டு கர்த்தருடைய நாமத்தை பாவிக்கிறார்கள். இந்த காரியத்தை குறித்து நாம் பதில் கொடுக்க வேண்டிய நாட்கள் சீக்கிரமாக வருகிறது. ஆண்டவருடைய நாமத்தை எடுத்து பாவிப்பது, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்ய சொன்னார், கர்த்தர் போ சொன்னார், கர்த்தர் விட்டு விட சொன்னார். கர்த்தருக்கு வர வேலையே இல்ல. பாருங்க, எனக்கு எடுத்தாலும் அவருடைய நாமத்தை எடுத்து பாவித்து விடுகிறோம். நான் முதல்ல ஒரு தடவை சொன்னேன், சொல்லுகிறேன் கேளுங்க, நல்ல காரியத்தை உங்களுடைய தகப்பனுடைய பெயரை எடுத்து பாவித்தால் அவன் சந்தோஷப்படுவான். ஆனா களவெடுப்பதற்கு அப்பா சொன்னார்ன்னு சொல்லி சொன்னா எந்த அப்பா ஐயா சந்தோஷப்படுவான்? நாம் செய்கிற எந்த காரியமும் தேவனுடைய நாமத்தை தூஷிக்குமே ஆனால் அதற்குரிய பதில் நீ இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு கொடுக்கணும். மறந்துடாத, மறந்துடாத. நீ என் பெயரை எடுத்து பேசிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சபையில் இருக்க ஊழியக்காரனுடைய பெயர் எடுத்து பேசிக்க, எனக்கு அதுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை எடுத்து வீணில வழங்குகிற எவனும் அவருக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். எதை எடுத்து செய்துவிட்டு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் சொன்னார், இரவுல பேசினார், பகல்ல பேசினார், அங்கே பேசினார், இங்கே பேசினார். மனுஷர்களுக்கு மனுஷர்களோடையே பேச தெரியாமல் இருக்கிற பொழுது கர்த்தர் எப்படி நம்மளோடு பேச முடியும்? சில பேருக்கு உண்மையிலேயே பேச தெரியாது. நான் சொல்றேன் கேளு, எனக்கு சில வேலைகள்ல போயிருந்து குடுக்கணும் மாதிரி இருக்கு. ஆனா வேணாம், பேச தெரியாது. பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்துல எப்படி பேசுவது, எந்த சூழ்நிலையிலும் மரியாதையோடு கனத்தோடு அன்போடு பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்துல தாராளமாக அவைகளை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேதம் வாசிக்கிறோம், வாசிக்கிறதே இல்லையா? நான் 5-6 காரியத்துக்கு கிட்ட எடுத்து ரெண்டு ரெண்டு காரியம் பேசிட்டேன். நான் நினைக்கிறேன் என்னுடைய டைம் கொஞ்சத்திலே முடிந்து விடும் இல்லையா? ஹாலலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நான் அப்படி சொல்லிட்டு போயிரு பாருங்க. தாவீது கட்ட வேண்டிய ஆலயத்தை சாலமோன் கட்டினான். சாலமோன் கட்டினான் பாருங்க. சாலமோனுடைய இப்ப இன்னைக்கு சாலமோனை பார்த்து தேவன் நான் இன்னைக்கு கேட்டேன்னா, சாலமோன் என்ன செய்துட்டு இருக்காயப்பா? சாலமோன் நீ என்ன செய்திருக்க? உனக்கு ராஜ்யபோதம் கிடைத்திருக்கிறது, நீ அரசனாகி விட்டாயே. ஆனா நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? சாலமோன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். அது பெரிதாயிருக்க வேண்டும், அது ரம்யமாய் அழகாயிருக்க வேண்டும். அதுல எப்படி கட்டப்பட வேண்டும், என்ன எல்லாம் வைத்து கட்டப்பட வேண்டும், கொடுத்த பிளான் படி ஒன்றும் மாறாமல் அவன் கட்டினான். அவனுடைய தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃப்ட்ராக் அது. அதை அவனுடைய மகன் செய்து முடித்தான். பாருங்க, ஒருபோதும் ஒரு நாளும் அழைப்புகள் மாறவே மாறாது, மாறவே மாறாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தால் அவர் நிறைவேற்றுவதற்கு காலங்கள் தாமதமாகலாம், ஆனால் தேவனுடைய நோக்கங்கள் மறைந்து போவதில்லை. அதை மறந்து விடாதீர்கள். தாவீது மறித்து விட்டார், ஆனால் தேவன் கொடுத்த காரியத்தில் தேவன் கவனமாயிருந்தார். மகன் கட்டி எழுப்பி பலிகளை செலுத்துகிற பொழுது மேகம் இறங்கி வந்ததா அவன் சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கடத்துகிறீர்களா? இல்லை. தேவன் தாய் தகப்பனை கொண்டு செய்ய நினைத்ததை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கடத்துகிறீர்களா? இல்லை. ஆனால் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை சாலமோன் கச்சிதமாக நிறைவேற்றி முடித்தான் ஐயா. ஆண்டவர் மேகத்துண்டாக இறங்கி வந்தார். என்ன கண்குள்ளா காட்சி தெரியுமா அவைகள், என்ன கண்குள்ளா காட்சி தெரியுமா? எக்காலங்களை ஊறி இன்னைக்கு நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பேசுகிற பொழுது நல்லா இருக்குன்னு சொல்லி மாத்திரம் கேட்காதங்க, தயவு செய்து அதை சீர் எடுத்து வைத்து பார்த்து என்ன செய்யணும்னு சொல்லி நினைவுக்கு கொண்டு வாங்கப்பா. 2 26 அதிகாரம். இது என்ன இருதயத்தில் அப்படியே கடந்துட்டே இருக்கு, அதை விடுறதுக்கு விருப்பான அது விடப்பட போகுதே இல்ல. பாருங்க, 2 அதிகாரம் வாசிங்க. 2 26 15,
கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாய் அனுகூலமாயிட்டு அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கு மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரணியாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறவையை உட்பிரவேசித்து ராசாவாகிய ஊசியாவோடு எதிர்த்து நின்று, ஊசியாவே கர்த்தருக்கு தூபங்காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபங்காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது
என்றார்கள். இங்க பாத்தீங்கன்னா ஊசியா ராஜா, அவன் ராஜாவாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்து வந்தான் பாருங்க. முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவன் ராஜாவாகி தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டு வந்து அவன் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து விட்டான். அவனுடைய ராஜ்யம் பறக்கிறது. அவன் பெரிய ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து விட்டான். வந்த உடனே தான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை மறந்து விட்டான். இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன், நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ராஜாவான உடனே அவன் தன்னுடைய வேலையை மறந்து விட்டானே ஐயா. நான் இந்த பக்கத்தை வாசித்து விட்டு என்னுடைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்பதாக கொஞ்சம் போனேன். போய் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த நாட்கள்ல என்னுடைய ஊழியத்துக்குள்ளே பல விதத்திலே பல வேறு ஊழியங்களை செய்தாலும் என்னுடைய பிரசங்க ஊழியத்துக்குள்ளே நான் கடந்து வருகிற பொழுது நான் என்ன தெரியுமா சொன்னேன், என்ன தெரியுமா நினைச்சேன், போய் போதுங்கிற இடத்திலே அனுதினமும் ஜெபம் பண்ணுவேன். பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏப்பா எனக்கு பயமா இருக்கிறது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் பிரசங்கம் பண்ண போறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. 2 தடவை செய்தேன் 3 தடவை செய்தேன் 4 தடவை செய்தேன் 5வது தடவை மற்றவர்களுக்கு முன்பாக தலையை குனிவதற்கு எங்களுக்கு தலை சுளுக்கி விட்டது. இத மாதிரி பலரை நான் பார்த்திருக்கிறேன் பாருங்க. காலங்கள் மாறுகிற பொழுது, நேரங்கள் மாறுகிற பொழுது மனுஷர்களும் மாறிவிடுகிறார்கள். அப்படியே மாறிக்கொண்டே போகிறோம் பாருங்க. பலர் ஆரம்ப ஊழியத்தில் வருகிற பொழுது பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணி முடிந்த உடனே ஊசியா தன்னுடைய நிலைமைக்கு வந்த உடனே என்ன நடக்கிறது தெரியுமா, ஆசாரியத்துக்குள்ளே கடந்து சென்று ஆசாரிய வேலைகளை செய்வதற்கு துணிந்து கொண்டான். ஆச்சரியமா ஆச்சரியம் பாரு, ராஜாவாக தேவன் அவனை ஏற்படுத்தின பொழுது தேவனுக்கு ஏற்ற விதத்திலே அவன் காரியங்களை செய்தான். நோஷத்துக்குரியதாக இருந்தது. அந்த நாட்களை நினைத்து நான் இன்றைக்கு நினைப்பதுண்டு தெரியுமா? அந்த நாட்கள்ல ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி விழுந்து 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 ஜெபம் பண்ணி விட்டேன். இன்றைக்கு போதகர் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியும் என்ற நிலைமைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். பாஸ்டர் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலைமைக்கு நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஊசியா அந்த காரியத்தில் கைவைத்தபொழுது பக்கத்தில் இருக்கோ இது உனக்கு தகுந்தது இல்லப்பா, பேசாம இரு. இல்ல எங்களுக்கும் தெரியுமப்பா, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு ஆராதனை செய்ய தெரியும், எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் தானே. அப்புறம் என்ன? நான் உங்களை கேட்கிறேன், நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், சொல்ல முடியுமா? தேவ சமூகத்தில் நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்கு நான் பயப்படுகிற ஒரு மனுஷன், உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நடுங்குகிற ஒரு மனுஷன் நான், ஆண்டவரே என்னை நோக்கி பாருமப்பா, என் சிந்தனையும் என் இருதயத்தையும் அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நீங்க சொல்லாம இருக்கலாம்ப்பா, நீங்க சிந்திக்கலாம், ஆனால் தேவன் அவைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் தெரியுமா? அவைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். வேதத்துல என்ன வருடத்துல நாம சொல்றோம், உங்களுடைய ஊழியக்காரர்களை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கே சரியான கஷ்டம் சில வேலைகள்ல, சில வேலைகள்ல நாம் யோசிப்பதுண்டு, எப்படித்தான் எல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலுமோ இந்த நாள்ல கேள்வி என்னவெனில், நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், 3 ஊழியக்காரர்களை நாம் பார்த்தோம், அவங்க என்ன செய்துட்டு இருந்தாங்க என்பதை வைத்து தயவு செய்து இந்த நாள்ல உங்களை ஆராய்ந்து பாருங்கப்பா. அதே வழியில ஒரு வார்த்தை ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறேன். எலியா தீர்க்கதரிசி வல்லமையான ஊழியக்காரன், எல்லாம் வாசிக்கலாம் பாருங்க, வல்லமையான ஊழியக்காரன் தீர்க்கதரிசிகளுக்கு பாகாரின் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்டு கிறிஸ்துவை தெய்வத்தை திரஷ்டாந்தமாய் காண்பித்த தேவனுடைய மனுஷன் கடைசியில ஓடி போய் என்ன செய்தான் தெரியுமா? சூரிய செடிக்குள்ள போய் இருந்துட்டான். சூறு செடிக்குல போய் படுத்து கிடந்த என்ன தெரியுமா சொல்றான், என்னை விட நல்ல மனுஷர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. நம்ம நீ சொல்லலாம் தேவ சமூகத்துல இப்ப நெஞ்ச பாருங்க, ஆண்டவரே என்னை விட நல்லவங்க சேர்ச்சில இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு ஊழியத்தை செய்யும் ஆண்டவரே. என்னை விட நல்ல மனுஷர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களை கொண்டு ஊழியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அவன் போய் பட்டு இப்ப நான் கேட்கிறேன், நீ என்ன செய்திருக்கிறாய்? எலியா தீர்க்கதரிசி சூறு செடிக்குள்ள இருக்கிறான், அது ஓகே. நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? அன்னைக்கு பல காரியங்களை பார்த்தேன், பல இடத்துல தொட்டுட்டு வந்தேன். நாம் தேவனுக்கு முன் சில காரியங்களுக்கு தேவனுக்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும். வழங்குறதா? வல்லமை பெற்ற தேவனுடைய ஊழியக்காரன் ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது, அதிதூரமாக இருக்கிறது. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. எழுந்துரு, சாப்பிடு, போ என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனுஷனை தூக்கி விட்டதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வழங்குறதா? நான் பக்கத்தில் இருந்தா சொல்லியிருப்பேன், இந்த அந்த ஊழியக்காரர் பாருங்க, அவர் மாட்டிட்டாரு, அவர் பின்வாங்கி போயிட்டாரு, அவர் சோர்ந்து போயிட்டாரு, அவரை விட்டுருங்க, அவர் வேணாம், அவர் சரியில்லை என்றெல்லாம் நான் சொல்லுவேன். நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவர் சூரிய செடிக்கில போய் படுத்திருக்காரு, சரி வராது, அவர் படுத்திலேயே இருக்கிறாரு, அவர் வேணாம் இருக்காரு, பயந்து போயிருக்கிறாரு, தேவ மனுஷன் இல்லையா என்றெல்லாம் இதெல்லாம் சொல்லுவேன். பாருங்க, நீங்களும் அப்படி சொல்லுவீர்கள் எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? நீ போக வேண்டிய தூரம் கணக்கு இருக்கப்பா, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. அவன் தேவ மனுஷன் தான்ப்பா, வல்லமை பெற்ற மனுஷன் தான். அவன் சொல்றான், என்னால முடியாத ஆண்டவரே, என்னால இயலாத ஆண்டவர். இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் இந்த உலகத்துல என்னால இயலாதுன்னு சொல்லி கதறுறாங்க தெரியுமா? எத்தனை ஊழியர்கள் விழுந்து கிடக்குறாங்க தெரியுமா? எத்தனை ஊழியர்கள் படுத்து கிடக்குறாங்க தெரியுமா? வேணா ஆண்டவரே, என்னால முடியாது, என்னால முடியாது, உன் ஜனத்தை ஆசீர்வதிக்கத்தான் என்னை அழைத்தீர், ஆனால் என்னால முடியாது. ஏன் தெரியுமா? தாங்க முடியலையே ஆண்டவரே, சுமந்து செல்ல முடியலையே ஆண்டவரே என்று சொல்லி விழுந்து கிடக்கிற ஏராளமான தேவ ஊழியர்கள் இருக்கிறாங்க. சரித்திர புத்தகங்களை எடுத்து வாசிங்க. சில நல்ல ஊழியக்காரங்கள் தூர தேசங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது புலம்பி தாயை குடும்பத்தை இழந்து தான் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கடைசியிலே அவர்களும் மடிந்து போய் அவர்களுக்கு ஒரு கல்லறை கூட இல்லாத அளவுக்கு அநேகர் மாண்டு போயிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு இருந்து என்ன சொல்றோம், என்ன பேசுறோம், என்ன துள்றோம்? ஊழியம் என்பது லேசானவைகள் அல்ல. நீங்கள் பார்ப்பது இதில் ஒருவர் மைக்கோடி இருப்பதை மாத்திருந்தான். ஒரு காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. ஒரு பக்கத்தை தான் நீங்கள் பார்ப்பது, மறுபக்கம் உங்களுக்கு காட்டப்படாதது ஒன்றாகும். அது தேவனுக்கும் அந்த ஊழியக்காரனுக்கும் மாத்திரமே தெரியும், வேற எவருக்கும் தெரியாது. நீங்கள் பார்க்கிற பக்கத்தை வைத்து நாம் நடந்து கொள்ளக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. வேதத்தில் சொல்லுகிறது, உன்னுடைய ஊழியக்காரன் துக்கப்படுத்தி நடவாதிருப்பாயாக, துக்கப்படுத்தி நடமாதிருப்பாய். எனக்கு தெரியும், ஆரம்பனாலதான் முதல்ல சொன்னேன் பாரு, ஊழியத்தின் ஆரம்பத்துல ஓடி ஓடி போவோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாலும் நமக்கு கஷ்டமா இருக்கு பாருங்க. வளர்ந்து விட்டோம், மேன்மை ஆகி விட்டோம், உயர்ந்த இடங்கள்ல இருக்கிறோம். அதனாலே நமக்கு எல்லாம் அது அவசியம் அல்ல. ஹாலேலூயா. ஆகையினாலே இந்த நாளில் தயவு செய்து இந்த கேள்விக்குரிய மறந்து விடாதிருங்க. இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் இந்த இரவிலே நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியது உண்டா? ஹாலேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலேலூயா.